இருக்கிறார். அதனாலதான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்கிறான், அல்லதீன யஷ்தரூன அவர்கள் இந்த நேர்வழியை, இந்த மார்க்கத்தை, தலாலத்தை கொடுத்து வாங்கிக் கொண்டார்கள். ஹிதாயத் என்பதை கொடுத்து தலாலத்தை தேடிக்கொண்டார்கள் அந்த கூட்டம். அவர்களுடைய வியாபாரம் இருக்கிறதே அது வெற்றி பெற்ற வியாபாரம் கிடையாது, லாபம் அடைந்த வியாபாரம் கிடையாது, அவர்கள் நஷ்டவாளிகள் இருந்து உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். இப்ப அட்ரஸ் கொடுக்கறான், என்ன செய்வாங்க, இந்த ஹிதாயத் என்பதை கொண்டு போய் அடமான வச்சுட்டு மலாலத்தை போய் தங்களுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் அந்த ஆள்களுடைய அடையாளம். ஆனால் இன்னொரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள் அப்படின்ட்டு அந்த ஆளுகளுக்கும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு ஆயத்திலே வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களிடத்திலிருந்து அவர்களுடைய உயிரை அல்லாஹு தஆலா அக்ரிமெண்ட் போட்டான். என்ன அக்ரிமெண்ட்ங்க அது? அவங்களுடைய உயிரெல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய பொருள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய குடும்பம் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு அல்லாட்ட அக்ரிமெண்ட் போட்டு முடித்து விட்டார்கள் மூமின்கள் முஸ்லீம்கள். எதுக்கு பகரமா? நாளைக்கு கியாமத்தினால நம்ம சொர்க்கத்தை கொடுப்போம். இந்த உலகத்திலே பொருளாதாரம் இல்லை என்று நீ தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்க, அதெல்லாம் போயிருச்சு. அல்லாட்ட திடீரென்று பிறந்த குழந்தை இறந்து விடுகிறது, கர்ப்பத்திலே நிற்கிற போது கலைந்து விடுகிறது, யாருக்கு சொந்தம்? என்னடா பிறக்க மாட்டேங்குது குழந்தை, கருப்புல இருக்கும்போது எப்படி கரையலாம், வெளியே வரும்போது எப்படி மூத்தா போயிடலாம், அல்லது என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை விட்டு இப்படி நான் துண்டிக்கப்பட்டு விட்டேனே மார்க்கத்தின் காரணமாக, அல்லது ஏதோ ஒரு கருவின் காரணமாக. அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, இஸ்லாத்திற்காக வேண்டி வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் ஓடோடி போக வேண்டும். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய நப்சு உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுடைய பொருளாதார உடைமைகள் உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுடைய குடும்பத்தினர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போட்டு அல்லாட்ட வித்துறோம். வித்த பின்னாடி இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? சாதாரண நம்ம அறிவுக்கு நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, கடனுக்கு போய் வாங்குறே அப்படின்னு சொல்லிட்டு அடமான பத்திரம் எழுதி வைத்து விடுகிறார். இந்த வீடு இத்தனை மாசத்துக்குள்ள நான் மூட்டுக்குவேன், இல்லைன்னா அவருக்கு சொந்தம். மாசம் கழிஞ்சு வருஷம் கழிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு, என்ன செய்யறோம், அங்கேருந்து ஜப்தி செய்யறவன் கோர்ட்ல இருந்து வந்து வீட்டுல இருக்க ஜாமான பூரா அள்ளி வெளியே எறிஞ்சிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் கெட்டின வீடாச்சே, இந்த ஊரே பார்த்துருக்கு, இது நான் கெட்டின வீடுன்னு, நான் கெட்டின வீடுன்னு இந்த ஊருக்கே தெரியும், கொத்தனாருக்கு தெரியும், கட்டி கொடுத்த இன்ஜினியருக்கு தெரியும், ஊர்ல உள்ள அந்த அதாவது முத்தவள்ளிக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். என்ன செய்ய முடியும்? யாரும் போய் கேட்டா வாப்பா பேப்பர் பாருங்க சைன் ஆயிடுச்சு, என்ன செய்யு, இது அவனுக்கு சொந்தமானதுன்னு. இந்த சைன் உங்களிடத்திலிருந்து ரப்புக்கு என்றையோ ஒரு தினத்திலே முடிந்து விட்டது, இன்னுமேட்டு அதை போட்டுக்கிட்டு எனக்கு இதுதான் இதுதான் இப்படி வரலையே கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அதிலே நம்முடைய அறிவுகளை செலுத்துவதற்கு அந்த அட்ரஸ் உள்ளவர்களாக இந்த மூமின்கள் இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது என்பதை குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல மனிதர்களை ரெண்டு வகையை அல்லாஹ் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்னாவது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய ஹிதாயத்துகளை நேர்வழிகளை நேர்வழியை கொண்டு போய் வராலத்துக்கு பகரமாக வித்து விட்டார்கள் ஒரு கூட்டத்தார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் தங்களுடைய ஹிதாயத்துகளுக்காக வேண்டி தங்களையே வித்து விட்டார்கள். இதான் வித்தியாசம். ஹிதாயத்துல இருக்கவங்களுக்கும் ஹிதாயத்துல இல்லாதவங்களுக்கும் அல்லாஹு தஆலா வித்தியாசம் சொல்லுகிறான். ஒரு கூட்டம் ஹிதாயத்துக்காக வேண்டி தங்களையே தங்களுடைய குடும்பத்தையே தங்களுடைய பொருளாதாரத்தையே வித்திருச்சு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழியை கொண்டு போய் அடமானம் வச்சு போட்டு இந்த உலகத்தினுடைய செல்வங்களை திரும்பி பார்த்து கொண்டு இதுதான் நிலைவிடுத்தும் என்று மனிதன் நினைக்கிறார். அழகாக ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களுக்கு வந்த செல்வங்களை எண்ணி எண்ணி பார்க்கிறார் மனிதன். தங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய செல்வத்தை மனுஷன் எண்ணி எண்ணி பார்க்கிறான். என்ன எண்ணி பார்த்துட்டு சொன்னா, இந்த பொருளாதாரங்கள் நம்மை இந்த உலகத்தில் நிலைவிடுத்தி விடும் என்று ஆசைப்படுகிறான். என்கிட்ட இருக்க கோடிகள் எனக்கு எந்த நோய் வந்தாலும் என்னை காப்பாத்திடும். என்னுடைய கோடிகளை அடமானம் வைத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த கோடிகளினால் நான் இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியும்னு இவனே ஒரு கோட்டை கட்டுறான். அந்த பணத்தை தொட்டு தொட்டு பாத்துக்கிறான், என் இடத்துல 2 கோடி இருக்கு, தொட்டு தொட்டு பாத்துக்கிறான். அட பைத்தியாரனே, நாளைக்கு காலையில ஜனாசாவை போனா உள்ளதுக்கு வச்சு அந்த 2 கோடி யாருக்கு சொந்தம் தெரியாது. எவ்வளவு பெரிய மனக்கோட்டை, இந்த பணம் என்னை உலகத்திலே நிலைப்படுத்தி விடும் என்பதாக நினைத்துக் கொண்டு எண்ணி எண்ணி பார்க்கிறார். ஆனால் நடக்க போவதோ என்ன அதுவும் நல்லா தெரியும், அந்த சைடு நல்லா தெரியும். நாளைக்கால போயிட்டே இருக்கும்போது அப்படி காரோட போயிருவோமா தெரியாது, ஆனாலும் அப்போவதற்கும் உலகத்தில சான்ஸ் இருக்கு. அப்படி போன பல பேர் இருக்கிறார்கள். அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த கோடிகள் என்னை என்னை உலகத்திலே கொத்தாள விட்டு இந்த உலகத்திலே தங்க வைத்து விடாதா என்று இயங்குகிறார். முடியாது. அப்போ இதுதான் ஒரு காஃபிருக்கும் அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கத்தை ஏற்காதவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஹிதாயத்தை வித்துட்டார் இவர், ஹிதாயத்துக்காக வேண்டி விலை போய்விட்டார் என்றுதான் வித்தியாசம். அப்போ அந்த இடத்திலே அல்லாஹ் அப்படி கூறுவதை கொண்டு பல்வேறு நோக்கங்கள் அட்ரஸ் கொடுக்கிறான், யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்திலே யார் யார் இருக்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா அட்ரஸ் கொடுக்கிறான். இப்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன இதுல என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி இக்ரிமெண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அல்லாஹ்விடத்துல காபிர்கள் என்ன இக்ரிமெண்ட் செஞ்சிட்டாங்க, தங்களுடைய அதாவது ஹிதாயத்தை தூக்கொண்டு போய் போட்டு வரலாத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த பாய்மார் எல்லாம் அல்லாஹுவை நம்பி தங்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி உயிரை இடமான வச்சு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருச்சு. இப்ப என்ன செய்யணும், அந்த அக்ரிமெண்டை பேணி பார்க்க வேண்டியது, பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய ஆளுடைய கடமை. நீங்க எந்த வகையில அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த வகையிலே உள்ள அக்ரிமெண்டை அவரவர் தன்னுடைய சுயத்தால் தன்னுடைய நலத்தால் அதை பேணி பாதுகாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரும் குற்றத்திலே பிடிக்கப்படுவார். அதுக்கு பின்னாடி வர்ற ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த உடன்பாடு என்ற விஷயம் இருக்கிறதே, உடன்படிக்கை என்ற விஷயம் இருக்கிறதே அல்லாஹு தஆலா விடத்துல ஒரு மிகப்பெரிய மதிப்புள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் சட்ட புத்தகங்களிலே எழுதுகிற போது எழுதுவார்கள், நாம் எந்த நாட்டிலே வந்து இறங்கி இருக்கிறோமோ, எந்த நாட்டிற்காக வேண்டி எந்த நாட்டோடு நாம் உடன்படிக்கை செய்து இந்த நாட்டுக்கு அந்நிய நாட்டுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறோம், எதற்கு பொருள் தேடுவதற்காக வேண்டி, இந்த நாட்டிலே எந்தெந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதர் இஸ்லாத்திற்கு மாற்றம் இல்லாத வரை அதை பின்பற்றியே ஆக வேண்டும். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜும்மால படிக்கும் போது இங்க குத்துபாவை இமாம் ஓதுனாங்க, ஓதி முடிச்சுட்டு 2வது குத்துபா ஓதுறாங்க. 2வது குத்துபாவினுடைய கடைசியிலே சில துவாக்களை செய்தார் அந்த இமாம் சாஹிப். செஞ்சு முடிச்சுட்டு அரசு ஆணை என்ற ஒரு பக்கத்தை வாசிக்கிறார். நம்ம எல்லாம் உட்காந்து ஆமீன் சொன்னாங்க. இதை உடனே சொன்னதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கூட்டத்திலே முடிஞ்ச உடனே சொன்னேன், அந்த இமாம் சாப் என்ன என்ன இங்க நடக்குதுனே தெரியல, கிட்டத்தட்ட 20-30 வருஷம் இருந்துட்டோம், அரபியை படிக்கணுங்கிற ஆசை கிடையாது, அரபியை கேட்கணுங்கிற ஆசை கிடையாது, அதனால நம்முடைய ஆணாத்துகள் எவ்வளவு கேவலமாக இருக்குங்கிறது நிரூபிக்கப்படுகிறது. உட்கார்ந்து பக்கத்தில் இருக்க அரபு தெரிஞ்ச ஆளுக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்ன உடனே இவர் ஆமீன், என்ன கல்யாணமா நடக்கு, அசிங்கமா இருக்கும்ல. இப்ப நம்ம நாட்டில இருந்து அப்படி ஒருத்தர் பேசி துவா செஞ்சாரு ஆமீன் சொல்றது கரெக்ட், அவர் வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டது ஒரு அறிவிப்பு இந்த நாடு செய்கிறது என்று சொன்னால் உடனே ஆமீன்னா எப்படி இருக்கு, ஒண்ணு அவரை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும், இன்னொன்னு நம்ம ஸ்டேஜ் எந்த லெவல்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதையும் உலகத்துக்கு பிரகடனப்படுத்துற மாதிரி ஆகி போயிடும். தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இப்படி செஞ்சா ஒத்துக்கோமா, எல்லாம் சேர்ந்து சிரிப்பாம்ல பைத்தியாரே, இந்த நாடு சிரிக்கும் என்னையா பேசிட்டு. அப்ப அவர் சொன்னார், இந்த நாடு உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறது, அந்த உடன்படிக்கையில இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு குடியுரிமை இந்த நாடு தந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தந்து தங்குவதற்கு உரிமை இருக்கிறது. யாரெல்லாம் சுற்றி பார்க்கிற அந்த அதாவது அந்த உரிமையிலே வந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை முடித்துக் கொண்டு சென்று விட வேண்டும். யாரெல்லாம் இந்த நாட்டிலே 3 ஆண்டுகள் தங்குவதற்கு உரிமை வைத்திருக்கிறார்களோ அந்த 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்து திரும்பவும் தங்களுடைய உரிமைகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கும் பிடித்தது என்று சொல்லி அதை அவர் முடிக்கிறார். சகோதரர்களே, குர்ஆனுடைய விஷயத்திலே ஷரியத்தினுடைய விஷயத்துல மட்டுமல்ல உடன்படிக்கையை பேணுவது என்பது எல்லா விஷயத்திலும் இன்னும் சொல்லப்படுகிறது. நாம் இந்திய திருநாட்டிலே வாழுகிறோம், நம்மளுடைய சட்டங்களை உருவாக்குபவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய மாற்று மத சகோதரர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த பார்லிமெண்ட் இருக்கிறதே மதிக்கத்தக்கது. அந்த பார்லிமெண்டை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீ இந்தியாவிலே வாழ்வதற்கு தேவையான சட்டங்களை இங்கே இயற்றப்படுகின்றன என்று சொன்னால் அந்த சட்டங்களுக்கு ஒரு குடிமகன் எந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த மரியாதை அதை நியமிக்கிற அந்த சபைக்கு தர வேண்டும். பார்லிமெண்ட்டை மதிக்க கத்துக்கணும், அவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும், மோமினாக இருக்க முடியும். நாங்க பார்லிமெண்ட்டுக்கே வேட்டு வைப்போம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அந்த ஹுதூதுகளை விட்டு ஷரியத்து என்ன சொல்லுகிறதோ அந்த ஹுதூதுகளை விட்டு நீங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறீர்கள். என்னையா பார்லிமெண்ட் அரசியல் பூரா பொய் பேசுறவன்தானே அங்க உட்காந்துருக்கான், உனக்கு அது தேவையில்லை. இந்த நாட்டினுடைய சட்டங்களை இது நிர்ணயிக்கிற இடம் என்று நீண்டும் ஒத்துக்கொண்டாய் அல்லவா ஒரு காலத்திலே, நீ ஒத்துக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய தாதெந்தர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அல்லவா, அப்போ அந்த பார்லிமெண்ட்டை மதிக்கணும். அந்த பார்லிமெண்ட்டில் இருந்து இந்த ஷரியத்தினுடைய ஹுக்குமை உடைக்காமல் எத்தனை சட்டங்கள் வருகிறதோ அவை அத்தனையும் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இந்திய திருநாட்டில் எந்த சட்டங்கள் இருக்கிறதோ அவை அத்தனையும் பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிமினுடைய கடமை. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த நாட்டோடு நம்ம எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அப்படியெல்லாம் பின்பற்றுவேன் என்று ஒத்துக்கொண்டதனால தான் அந்த நாடு ரேஷன் கார்டு கொடுத்துச்சு, அந்த நாடு வாக்குரிமை அளிப்பதற்கு உரிமை தந்திருக்கிறது, அந்த நாடு அந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்வதற்குரிய உரிமை தந்தது. இதெல்லாத்தையும் நான் மட்டும் வாங்கிக்குவேன் ஆனா அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா உடைச்சிட்டோன்னு அர்த்தம். எதை சரியத் ரீதியாகவே தவறு செய்து விட்டோம் என்ற அர்த்தம். தௌபா செய்யணும், சும்மா லேசான காரியம் அல்ல. உடன்படிக்கையை செய்து விட்டு உடைத்து விட்டு போவது நாளை கியாமத்து நாளையிலே கேட்கப்படுவோம். இந்த பின்னாடி வர்ற ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான், உடன்படிக்கை என்பதை எப்படி நாம் கொடுத்த வாக்குறுதியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை திருக்குறானிலே சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹி அஹ்சன் ஹத்தா யபலுக அஷுத்தஹு வஅவ்ஃபு பில் அஹ்த் இன்னல்லாஹ கான மஸ்ஹூதா கான மஸ்ஊலா. இந்த ஆயத்திலே சொல்றான், எத்தீம்களுடைய பொருளின் மீது யார் பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த எத்தீம்கள் தங்களுடைய வாலிப வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவரிடத்திலே அதை ஒப்படைக்க வேண்டும். அதுவரை எந்த ஒரு தேவை இருக்கிறதோ அதை தவிர வேறு அதிகமாக நீங்கள் அதன் பக்கம் நெருங்கிவிட வேண்டாம். எத்தீமோட பொருள் தானே நம்முடைய தம்பி மோவன் தங்கச்சி மோவா, இன்னும் வளரல சின்ன பையன், அந்த சொத்து பூரா பெரிய கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அமைக்கிறலாம்யா அடிச்சு ஓரளவு அடிச்சு அதுக்குள்ளாட்டி அதை ஏதாவது ஒரு ஃபேக்டரி அல்லது ஏதாவது பண்ணி நம்ம இந்த சைடு லாத்திரலாம் அப்படின்னு தொட்டேன்னா திச்சு போடுவான் பிச்சு. அந்த பையன் சின்ன பையனா இருக்கிறான் கேட்க தெரியாது என்பதற்காக வேண்டி அங்கே போய் வேகமாக முழுங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறா. இன்னொரு ஆயத்து கேக்குது, அப்படி கொண்டு மொத்தமா முழுங்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், அவருடைய சொத்துக்கள் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றான், நீங்கள் எந்த உடன்படிக்கையை அந்த குழந்தைகளின் மீது செய்து கொண்டீர்களோ அவர்கள் வாலிபம் வருகிற வரை அதை பாதுகாருங்கள். இன்னல் அஹத கான மஸ்ஊலா, இதுதான் ரொம்ப சூப்பரான வரை. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், நீங்கள் எங்கெங்கெல்லாம் உடன்படிக்கை செய்கிறீர்களோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கியாமத்திலே கேட்கப்படுவீர்கள். அக்ரிமெண்ட் போடுறது பெரிய பேப்பர்ல எழுதி சைன், இதுவும் அக்ரிமெண்ட் தான். வார்த்தையால சொல்றது, வார்த்தையால வந்துடுறங்க பாத்துடலாம் அங்க வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஒரு நீயத்து போக கூடாது. இப்படித்தான் நிறைய பண்றோம், கண்டிப்பா இந்த இடத்துக்கே போக கூடாதுயா, ஆனா கண்டிப்பா வந்துடுவாங்க, 6 மணிக்கு தானே, 5 மணிக்கு நான் செல்ல மாத்திடுவேன் இல்லைன்னா அப்படின்னு இங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டு அங்க என்ன செய்யறது, அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டா ஏதாவது ஒரு காரணம் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி எத்தனை உடன்படிக்கைகளை நீங்கள் இந்த உலகத்திலே செய்து விட்டு ஏமாத்தி இருக்கிறீர்களோ இது எல்லாத்துக்கும் நாளை கியாமத்து நாளையிலே பிடிக்கப்படுவீர்கள். கேட்க பதில் சொல்லணும், இங்க சொல்லிட்டு போற மாதிரி தப்பிச்சு போறதுக்கு வழியே கிடையாது. ஏன் போகல, ஏன் போய் சொன்னேன், முடியாட்டி முடியாதுன்னு சொல்லு, கழுத்தையா வெட்டுவாங்க துணியால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களை யாரும், நீங்கள் இந்த உலகத்திலே உரிமை கொடுக்கப்பட்டவர்கள், உங்களை யாரும் கழுத்தை வெட்ட மாட்டாங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்போ இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம் இன் ஸம்அ வல் பஸர வல் ஃஉத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உனக்கு எந்த விஷயத்தை பற்றி அறிவில்லையோ அதிலே நீ எந்த ஒரு தலையீடும் செய்ய வேண்டாம். ஏனென்று கேட்டால் உன்னுடைய கண்ணும் உன்னுடைய காதுகளும் உன்னுடைய இதயமும் நாளை கேள்வி கேட்கப்பட, உன்னுடைய காதும் உன்னுடைய கண்ணும் உன்னுடைய இதயமும் நாளைக்கு பதில் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. காதால பேசி போட்டு கண்ணால பார்த்துப்புட்டு அல்லது வேறு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி செய்து விடாதே, இதற்கெல்லாம் நாளை பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிற போது அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், மூசா அலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார்களை பற்றி மேலிருந்து அப்படியே பேசிக்கொண்டு வர அல்லாஹ் திடீர்னு இடையில ஒரு விஷயத்த சேர்க்கிறான். அது என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனுடைய பிளஸ் மைனஸ், இதுதான் அல்லாஹ் பேசக்கூடிய பெரிய விஷயம். குர்ஆனினுடைய ஆயத்துக்களை எடுத்து உள்ள ஆராய்ஞ்சோம் அப்படின்னு சொன்ன, ஒரு காஃபிர்னா யாரு, முஸ்லீம்னா யாரு, மூமின்னா யாருன்னு பேசும்போது அடையாளங்களை என்றுமே சொல்லுவதல்ல அல்லாஹு தஆலா. அடையாளம் அவன் சொல்றது எல்லாமே பிஹேவியர்ஸ், அதுதான் மேட்ரிக் தவிர சும்மா அலாமத்துக்கு தாடி தேவையே இல்லை. இந்த பார்ட்டி இப்படி இப்படி இருப்பான் அப்படி கோடு கோட்டு காமிச்சிட்டு போயிடுறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லும் போது மூசா அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலே அவர்கள் விஷயமாக சொல்லுகிற போது பேசுகிறான், ஒமா வஜதனாலி அக்சரிஹிம் மின் அஹத் ஒயிம் வஜதனா அக்சரஹும் லஃபாசிகூன், அந்த கூட்டத்தார்களிலிருந்து பெரும்பகுதியினரை தங்களுடைய வாக்குறுதியில் மோசடி செய்பவர்களாகவே நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னும் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் பாவிகளாகவே இருந்தார்கள். அடையாளம் கொடுக்கிறது பாருங்க. எப்படி ஒரு கூட்டத்தை பத்தி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற அல்லாஹ் எனக்கு வணங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போல, எனக்கு வணங்கலை அப்படிங்கறத சொல்லல. ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம், எனக்கு வணங்கலை என்பதை நாளைக்கு கியாமத்தினால திடீர்னு மன்னிச்சு போயா சொர்க்கத்துக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் என்ன சொன்னா, தங்களுடைய அகதிகள், தங்களுடைய உடன்படிக்கைகள், தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நேரடியா மாற்றம் செய்யக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டம் இருந்தது. அக்சரகம் இன்னும் பெரும்பாலானவர்கள் பாவிகளாக திகழ்ந்தார்கள் இப்படி மோசடி செஞ்சதுனால. அப்போ இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறான்? அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பாதி மீதாகி, அல்லாஹுடன் அவர்கள் செய்த உடன்படிக்கையிலே உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால் அந்த உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து விடுகிறார்கள். எந்த உடன்படிக்கையை உடைச்சாங்க? கேள்வி வரும்ல, எந்த உடன்படி? உலகத்துல வாழும்போது ஷரியத் ரீதியா பின்பற்றது அதுவா, அல்லது வந்து தொழுகுல நோன்பு வைக்கல அதுவா, எந்த உடன்படிக்கை? கேள்வி வருது இல்லை. இப்ப இதுக்கு தப்சீர்களிலே விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், இந்த ஆயத்துக்குரிய இந்த இந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் நாடுகிற விஷயம் என்ற என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அல்லாஹு தஆலா முழு துர்ரியத்துகள், முழு குடும்பத்தாரையும், அவர்களிடத்திலிருந்து வருகிற சந்ததிகளையும் வெளியாக்கி நிறுத்தி வைத்தார். ஒரு ஆயத்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَىٰ أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَىٰ شَهِدْنَا أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَٰذَا غَافِلِينَ. உங்களுடைய இரட்சகன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதாவது சந்ததியினர்களை அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து வெளியாக்கி, முதுகந்தண்டிலிருந்து ஒவ்வொருத்தருடைய சந்ததியை வெளியாக்கி ஒரு இடத்திலே ஒன்றாக கூட்டி வைத்துக் கொண்டு கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையான்னு கேட்டான். தெரியவே இல்லையா எதிர்த்து, இதெல்லாம் மறந்து போச்சு, நான் இல்லையோ, அப்ப நீங்களும் இருந்தீர்கள், உங்களுடைய தகப்பனார்கள் இருந்தார்கள், உங்களுடைய மூதாதையர்கள் இருந்தார்கள், உங்களிலிருந்து வரக்கூடிய ஜனகோடிகள் இருந்தார்கள், உங்களுடைய பிச்சலங்கள் இருந்தார்கள், எல்லாம் இருந்துச்சு, அலஸ்து பிறப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையான்னு கேட்டான். காலு பல ரப்பி, என்ன இப்படி கேட்டு போட்ட, நீ தான் எங்களுடைய இரட்சகன், எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டோம் சொல்லிட்டு வந்துட்டோம், நீ தான் இரட்சகன். அப்போ அதற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், நாம் இந்த உடன்படிக்கையை ஏன் எடுத்தோம் என்று சொன்னால், அன் தகூலு யௌமல் கியாமா இன்னா குன்னா ஹாதா காஃபிலீன், அப்படி எங்களுக்கு தெரியவே தெரியாத, எப்படிங்க இப்படி எங்களுக்கு தெரியவே தெரியாத அப்படின்னு கியாமத்து நாள் இந்த ஆளுக வந்து புரட்டி போடக்கூடாது. ஏன்னா இந்த ஆளுகளுடைய இயற்கைன்னு அல்லாவுக்கு நல்லா தெரியும். இந்த மைனஸ் ஏதாவது கேட்டா, இப்படி இல்லாம அஜரத்து செய்யணும் சரியத்துல, எங்களுக்கு தெரியவே தெரியாத இது. இன்னைக்கு கேட்டா கூட பல சரியத்தினுடைய கருத்துக்களை, சக்காத்து 7.5% கொடுக்கணுமா, எங்களுக்கு தெரியவே தெரியாத, வருஷத்துல ஒரு தடவை கொடுத்தா போதும்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி கொடுக்கும் நம்மள்கிட்ட இப்படி டகலா அடிக்கிற ஆளுக நாளைக்கு கியாமத்து நாள்ல வந்து என்னெல்லாம் சொல்லலாம். அதனால அல்லாஹ் முன்னாடியே புடிச்சு வச்சுதான், கேள்வியும் கேட்க வச்சு, கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்ல வச்சு, ரெக்கார்டு பண்ணி வச்சு, அதை வரக்கூடிய எல்லா நபிமார்களிடத்திலும் கொடுத்து போய் போய் போட்டு காட்டுங்க இந்த ரெக்கார்ட, இந்த ஆளுகை இப்படி எல்லாம் சொல்லி இருக்குன்னு நாம் பதிவு செய்து விட்டோம். கியாமத்து நாள்ல வந்து இந்த ஆளுகை இப்படி சொல்லுங்கன்னு நமக்கு தெரியும், அதுக்கு பதிலா இப்பவே நம்ம போய் சொல்றோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக இந்த செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் அல்லாஹுவினிடத்திலே நாம் எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டவங்க, என்ன அல்லாஹுவை ரப்பு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டுகிறோம் அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஈமானே ஃபித்ரி, ஈமானினுடைய அடிப்படை, இதை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். இதை அந்த காஃபிர்கள் உடைக்கிறாங்க. இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிற போது அல்லாஹு தபாரக வதாலா சொல்லுகிறான், அதாவது இந்த அதாவது உடன்படிக்கை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய விஷயம். அல்லாஹு தஆலா இந்த மேல உள்ள நம்ம ரெண்டு ஆயத்துக்கள்ல சொல்றோம், அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் உடன்படிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதற்கு மேல உள்ள ரெண்டு ஆயத்துக்கள் சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு படி அதிகமா போய் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் என்ன அப்படின்னு கேட்டா, சூரத்து தௌபாவினுடைய முதல் ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்றான், பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன், எவர்கள் முஷ்ரிக்கங்களிடத்திலே எவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ அவர்களை விட்டு அல்லாஹும் ரசூலும் ஒதுங்கி கொண்டார்கள். ஷூட்டிங் பண்ணும்போது கையை எப்படி தூக்கிவாங்க, அது மாதிரி அல்லாஹுவினுடைய கை எவர்கள் முஷ்ரிக்குகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு கை தூக்கிட்டான் அல்லாஹ், அல்லாஹுவினுடைய ரசூலும் தூக்கி விட்டார்கள். அப்போ ஒரு மூமினான இருக்கவன் அங்க போய் உடன்படிக்கை செய்ய மாட்டான். அப்ப பின்னாடி வர்ற ஆயத்துல சொல்றான், அந்த ஆளுக அந்த காபிர்கள் மங்காபிர்கள் இருக்கிறார்களே, இது அதாவது ஹரத்தினுடைய பக்கமோ மக்காவினுடைய பக்கமோ மதினாவின் பக்கமோ உள்ளே வரக்கூடாது, எச்சரிக்கை கோடு போடுங்கள், உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல, மம்னு உன்னில் காபிரி ஏரியா கோடு போடப்படுது, அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உற்ற தோழர்களாக மற்றவர்களை உற்ற தோழர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள், காபிர்களையோ முஷ்ரிக்களையோ உள்ள எடுக்காத, என்னைக்கு நாடும் உனக்கு வேணும்னு சொல்றான். இப்படிலாம் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க அல்லாஹ் திடீர்னு ஒரு ஆயத்துல சொல்றான், வித்தியாசமான ஆயத்து, காபிர்களை ஹரத்துக்குள்ளே மக்காக்குள்ளே விடாதீங்கன்னு அல்லாஹ் பேசினான், அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் உடைய கையும் அவர்களை விட்டு நீங்கி விட்டதுன்னு சொன்னா, இன்னொரு ஆயத்தில் அவர்களை பித்தானத்தன் உங்களுடைய உற்ற நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதீர்கள், இப்படி எல்லாம் பார்த்து காபிர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருந்த அல்லாஹ் திடீர்னு ஒரு ஆயத்தில் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு ஆயத்திலே, இல்லல்லதீன ஆகத்தும் மினல் முஷ்ரிகீன், நீங்கள் எந்த முஷ்ரிக்குகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிலே சில பேரை தவிர, யாரு அவர்கள் உடன்படிக்கை செய்தவர்கள், சும்மலம் என்பதூக்கும் ஷையா, எந்த விஷயத்தை அவர்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்தார்களோ அதிலே அவர்கள் எந்த குறையும் வைக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், முஷிரிக்குகள் ஒரு காலத்திலே முஷிரிக்கின்களோடு மூமின்கள் உறவு கொண்டிருந்தார்கள், அவர்களோடு உடன்படிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன, அதை பத்தி அல்லாஹ் பேசும்போது சொல்றான், அந்த உடன்படிக்கை முஷிரிக்கோடோ காஃபிரோடோ நீங்கள் செய்து கொண்டீர்கள், அந்த உடன்படிக்கையில் அவங்க குறை வைக்கல உங்களுக்கு, வலம் யுதாஹிரு அலைக்கும் அஹதா, யாரிடத்திலும் உங்களை போய் காட்டி கொடுக்கல. அந்த முஷிரிக்குகள் காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, உங்களுடைய அந்த உடன்படிக்கை உடைக்கவும் இல்லை, உங்களை காட்டி கொடுக்கவும் இல்லை என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களிடத்திலே உங்களுடைய உடன்படிக்கையை தொடருங்கள், எதுவரை என்று சொன்னால், எந்த அளவுக்கு நீங்க கால வரையறை கொடுத்திருக்கிறீர்களோ அதுவரையும். வித்தியாசமான பேச்சா இருக்குல்ல, இதுவரையும் அந்த ஆளுகளை விட்டு அல்லாஹ் கையே விலகிருச்சுன்னு அல்லாஹ், அந்த ஆளுக மக்கா பக்கமே வரக்கூடாதுன்னு அல்லாஹ், அந்த ஆளுகளை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் எச்சரிக்கை கணையோடு பேச்சு கொண்டிருந்த அல்லாஹ் இந்த இடத்துல வரும்போது, சில காபிர்களோடு நீங்கள் உடன்படிக்கை செய்து அதிலே அவர்கள் குறை வைக்கவில்லை என்று சொன்னால், எந்த அளவுக்கு கால வரையறை கொடுத்திருக்கிறீர்களோ அது வரையும், 3 வருஷம்னா 3 வருஷம், 7 வருஷம்னா 7 வருஷம் நிலைப்படுத்தி கொடுங்கள். ஏன் இந்த கேள்வி? ஏங்க அல்லாஹுவினுடைய அல்லாஹுவினுடைய கையை விட்டு விலகி, அல்லாஹுவினுடைய கரம் யார்களை விட்டு விலகி கொண்டதோ அவர்களிடத்தில் நாம் எப்படி அவர்களிடத்தில் உடன்படிக்கை வைத்திருக்க, உடனே உடைச்சுக்குங்க சொல்லலாமல்ல, நான் சொல்லல, ஏன் சொல்லல, அந்த உடன்படிக்கைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, அவர் காபிராக இருந்தாலும் கூட, ரப்புக்கு மாறு செய்தாலும் கூட, ரசூலுக்கு மாறு செய்தாலும் கூட, அவர் சொன்ன விஷயத்திலே சரியானவராக இருந்தால் அந்த உடன்படிக்கைகள் உடைக்கப்படுவதற்கு தகுந்ததல்ல, அது தொடரப்படுவதற்கு தகுந்ததுன்னு சொன்னாலாம் பாருங்க. அப்ப இது எல்லாத்தையும் அந்த காபிரு உள்ள வரக்கூடாதுங்கிறது நண்பர்களாக தேர் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் தஆலா தருகிறார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, லா யன்குது, அப்ப அஹதை பேணுவதிலே உடன்படிக்கையை பேணுவதிலே அல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார், 1 செகண்ட் தவறிச்சினாலும் கூட நாளை கேட்கப்படுபவர்கள், நாளை பிடிக்கப்படுபவர்கள், இந்த உடன்படிக்கையை பற்றி எல்லாம் நாம் கேட்கப்படுவோம். முதல் உடன்படிக்கை அந்த காஃபிர்கள் எதை கொண்டு உடைத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் பித்ரி ஆலமே அருவாகிலே இந்த உலகத்தினுடைய ரூகுகளை எல்லாம் நிறுத்தி நான் தானே ரப்பு என்று சொல்ல போது ஆமாம் போட்டுட்டு வந்து இங்க இந்த உலகத்துக்கு வந்த உடனே தங்களுடைய இந்த உலகத்தினுடைய ஆசாவாசங்களை பார்த்து எந்த நப்சுகள் எல்லாம் அப்படி போயிருச்சோ அந்த ஆளுகளை பார்த்து சொல்றான், இது பாசிக்கு கூட்டம், இது ஒழுங்கா திரும்பி வந்துரு அப்படின்னு இந்த ஆயத்து அழைப்பு, ஆயத்து அழைப்பு விடுக்கிறது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலிருந்து மூமின்களை கேட்டகரைஸ் பண்ண, மனிதர்களை கேட்டகரைஸ், மூமின் ஆக்கினது காஃபிர் ஆக்கினது இப்படி கொண்டு வந்து உடன்படிக்கை எப்படி செய்திருக்கிறோம் என்று சொன்னது, அந்த உடன்படிக்கையை முறித்தவர்கள் எல்லாம் பாசிக்கீங்கள் ஆவார்கள். இப்ப முதல் சிப்பத்தை அதை கொண்டு வந்து அல்ல வைக்கிறான், முதல் குணநலமாக அந்த பாசிக்குகள்னா எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளோடு போட்ட அக்ரிமெண்டா முதல்ல உடப்பான், அதுதான் அவன் பாசிக் என்பதற்கு அடையாளமாகிவிட்டது அப்படின்னு முதல் குணநலமாக முதல் பிஹேவியராக அல்லாஹு தஆலா அதை அறிமுகப்படுத்துகிறான். இரண்டாவது சொல்றான், அல்லாஹ் எதோடு சேர்ந்து இருக்க வேண்டும், ஒட்டி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதை விட்டு துண்டித்துக் கொள்பவர்கள், இது இரண்டாவது அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய சிபத். ஒரு விஷயத்தை இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நாம் தஃப்சீர்களிலே பார்க்கிற போது, சும்மா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உலகத்தை பார்த்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கே விளங்கும் சில விஷயங்கள். என்ன, உலகம் என்பது ஏதோ ஒரு கோர்வையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கோர்வை, அது எப்படிங்களா நமக்கு புரியாட்டியும் கூட ஏதோ ஒரு கோர்வை. அரபுகள் இடத்துல இங்க வந்து நம்ம சவுதி இங்க துபையின் இடத்துல துபை நாட்டில வந்து இருந்து பார்க்கிற போது அரபுகள், எத்தனையோ அரபுகள் மொழி தெரியாதவர்கள், அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சேஃப் ஹால கைஃப் ஹால நம்ம பேசணும், அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. முசீபத்து ஓங்கி அரைஞ்சாலும் கேட்கறதுக்காக கிடையாது. ஒருத்தர் என்ன செஞ்சார்னா, முசீபத்து என்ன பார்த்து என்னடா கேள்வி கேட்கிறேன் சப்புன்னு ஒரு இழு எழுத்தாருன்னு சொன்னா, ஏன் என்ன அடிச்ச அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப இங்க இருந்து கேட்பதற்கு அவர் நின்று பதில் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. இது என்னங்க உறவு? இது என்ன உறவு? ஏதோ ஒரு உறவு. அப்ப அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்குள்ளே உறவுகளை வைத்துதான் நாம் பாலமாக அமைத்திருக்கிறோம். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு ரீதியிலான உறவுகளை கொண்டு வந்து சும்மா சாதாரணமா துபையில் எடுத்துக்கிட்டாலும் கூட என்ன உறவு இருக்கு? ரூம் மேட்டுங்க அவரு. இவர் என்னுடைய ஆபீஸ் கலீக்குங்க, பக்கத்து சீட்ல உட்காந்துருக்காருங்க, எங்க ஆபீஸ்ல பிஆர்ஓ இருக்காரு, டீ குடிச்சிட்டு. இப்ப என்ன செய்து? ஏதோ ஒரு உறவு மனிதர்களிடத்துல பார்க்க சிரிக்க உதவ ஒன்றை ஏற்படுத்துகிறது. இது எங்கன்னா இந்த நாட்டுல, எங்க இருந்தோ கடல் கடந்து அங்கிருந்து வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம், நம்ம பார்த்தா கூத்தா இருக்கும். இவங்களுக்கு வந்து நம்ம சலாம் சொல்றதுக்கு, இவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு எங்க இருந்து வந்திருக்கோம்? கங்கை நதி பாயக்கூடிய இடம், காவேரி பாயிற இடம், தமிழ்நாட்டினுடைய அதாவது இந்தியா தேசத்தினுடைய நெற்களஞ்சியம், எங்கேருந்து நெல் கொண்டு போய் குமிஞ்சு விளைஞ்சு தள்ளுதோ, முழு இந்தியாவுக்கும் சாப்பாடு கிடைக்குதோ, முழு உலகத்துக்கும் அங்கேருந்து அரிசி மதி ஏத்தி ஆகுதோ, அங்கிருந்து ஓடியாந்து அரிசியே கிடைக்காத ஒரு நாட்டுல, அரிசினா என்னன்னே தெரியாது நாட்டுல, தேங்காய்னா என்னன்னே தெரியாது, மாங்காய்னா என்னன்னே தெரியாது, வேற தக்காளியா, இனி ஏதாவது தக்காளி தோட்டத்துக்கு நான் போனேன் திருத்து, எங்க ஊருக்கு கொள்ளையில இருக்க மாதிரி இங்க அரிசியா விளையுத திருத்து எங்கேயாவது காட்ட முடியுமா? ஒண்ணு கிடையாது. எங்க நாட்டுல ஆறு ஓடுது, இங்க ஏதாவது ஆறு காட்ட முடியுமா? கடல் ஓடுது, உப்பு தண்ணி ஓடுது, ஆறு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆயிரக்கணக்கான ஃபெசிலிட்டி இந்தியாவில் இருக்கு, குளிரும் கிடையாது வெப்பமும் கிடையாது, ரொம்ப மித 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 வெப்பநிலை, ரொம்பவும் சூடாது ரொம்பவும் குளிராது. அங்க இருந்துகிட்டு இருந்தோம், அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அடிச்சு பிறண்டு பிளைட்ல ஏறி வந்து ஒன்னான பிற வெயில், நரகத்தை பார்க்கணும்னா நேரடியா இங்க பாத்துக்கலாம். மூணு நாளைக்கு முன்னாடி சுபுவுக்கு எந்திரிச்சு வர்றதுக்காக வேண்டி நல்ல படுத்துங்கிட்டு இருந்து அலாரம் அடிச்சுன்னு எந்திரிச்சு தவான்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டேன். அடிச்சுச்சு வெயில், அந்த சூடு ஹியூமிடிட்டி அப்படி என்னவோ பக்கத்துல ஏதோ எரியுது உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப உள்ள போயிட்டேன். தரகத்துக்கு உதாரணம் சொல்ற அளவுக்கு சூடு இங்க இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இருக்கானா? ஒண்ணுமே கிடையாது. அரிசி விலையதான் விளையல, எதுவும் கிடையாது. உங்க நாட்டுல விளையறது மாதிரி ஏதாவது நல்ல சாப்பாடு கிப்பாடு கரும்பு கரும்பு எல்லாம் இங்க கிடைக்க ஒண்ணும் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு நாட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கோம். பார்த்த பைத்தியகாரத்தனமா இல்ல? எங்க எல்லாம் இருக்கு, ஆறு இருக்கு, குளம் இருக்கு, குட்டை இருக்கு, சாப்பாடு இருக்கு, அரிசி இருக்கு, நெல் இருக்கு, எல்லாம் இருக்குங்க நம்ம நாட்டுல. ஒண்ணுமே இல்லாத நாட்டுல வந்து உட்காந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு? இங்க வந்து சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குடும்பத்துக்கு. உலகம் பார்த்தா பைத்தியாரன். ஆனா அப்படி யாரும் சொல்றாளா? சவுதி போயிட்டு வந்திருக்காருங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு கட்டி கொடுத்தா நல்ல காலம் வச்சு காலம் கழிப்பாரு, நல்ல குட்டு மாப்பிள்ளை. ரெண்டு ஒரு கார் கொடுக்கலாம், வாங்கி ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சில ஊர்ல கொடுக்குறா இல்லையா? அதே மாதிரி மரியாதைப்படுத்தி கொடுக்குற சங்கப்படுத்தி கொடுக்குறாங்க. எங்க வந்து இவர் சம்பாரிச்சு போறாரு? ஒண்ணுமே இல்லாத பாலைவன தேசம், குடிக்கிறதுக்கு கூட உள்ளே இருந்து தண்ணி எடுக்க முடியாது, கடல் தண்ணியை தான் மாத்தி கொடுத்தாவணும். அங்க உட்காந்து உட்காந்து சாப்பாடு சாப்பி, இதெல்லாம் பல ஹிக்மத். அப்போ இந்த உறவுகள் இருக்கிறது, அங்கேருந்து இங்க வந்து அரபுகளை பார்க்கிற போது ஏதோ ஒரு தனி சந்தோஷம், நம்முடைய சகோதரர் மாதிரி சிரிச்சு சலாம் சொல்லி பல நாட்டவர்களோடு கலந்து, இங்க அமெரிக்கன் இருக்கலாம், ரஷ்யன் இருக்கலாம், பிரிட்டிஷ்காரர் இருக்கலாம், பிலிப்பைனி இருக்கலாம், இதுக்குன்னு பிளைட் ஏறி போய் பிலிப்பைனிட்ட யாராவது சலாம் சொல்லிட்டு வர முடியுமா? ஆனா இங்க வரும்போது பிலிப்பைனி முஸ்லீமா இருந்தா சலாம் சொல்லிக்கிறாரு, அமெரிக்கன் சலாம் சொல்லிக்கிறாரு. ஊர்ல இருந்தா நடக்குமா? எங்க ஊருக்கு கும்போணத்துக்கு வருவாரா அவரு அமெரிக்காக்காரரு? ஏதோ ஒரு உறவுகள் ஏதோ ஒரு நிலையிலே நிலைப்பாடு கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. சரி, இந்த சேர்த்து சீட்டை விடுறோம், ஊருக்கு போயிருவோம் அப்படின்னு சொன்னா ஊர்ல வந்து என்ன செய்யறாங்க? அத்தா இருக்கார், அம்மா இருக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், யார் யார் சொல்லி கொடுத்தது இந்த உறவுகள்லாம்? ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஏன் இது வேணும்? அதான் வளர்ந்துருச்சு, மாடு மாதிரி ஆகிட்ட, ஓடல, வெளியே ஓடல, ஏதாவது போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாலும் யாரும் கேட்க முடியுமா? சமூக நிலையில ஏன் விரட்டி விட்ட? அதான் மாடு மாதிரி வளர்ந்துட்டானே, அப்புறம் என்ன இருக்கு? சம்பாதிக்கிறான்ல, ஓடுத்து, யாரும் அப்படி வெட்டி விடுறாங்களா இல்லையே? அப்போ அல்லாஹுத்தாலா இந்த சமூக இந்த நியதிகளை பற்றி சொல்லுகிற போது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி அவரிடத்திலிருந்து குழந்தையை கொண்டு வந்து உறவுகளை பெருக்குவதற்காக வேண்டிய உறவு. வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. மச்சாங்க மாமங்க தெருல சண்டை நடக்குது, அடிதடி நடக்குது, பக்கத்து ஊருக்காரன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா தெருவே கூடி வந்துருது. எங்கால அப்படி அடிக்கலாம்? யாருங்க அவங்கெல்லாம்? தெருக்காரங்க. ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஊரே திரண்டு நின்றுச்சுங்க. எங்க ஊர்ல அதிர்த்து ஊரே திரண்டு நின்றுச்சு பக்கத்து ஊர்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன வேற வேலை விடல, காசு கொடுத்தா கூட்டு வந்தீங்க ஊருங்க. எங்க ஊரை பத்தி அப்படி கேட்கலாமா அவங்க? ஒரு நாள் ஒரு ஊரை ஜமாத்த பத்தி இங்க சொல்லிட்டு போன் மேல போனோம், கருப்பு கொடி காட்டுவோம், மரியாதையா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துபையில வந்து கூட விடமாட்டேங்கிறா. எப்படி அதற்கு நீங்க பேசலாம் எங்க ஊரை பத்தி? பின்னி போடுவோம் பின்னிட்டாங்க, ரொம்ப பயமா தான் இருக்கு. அப்போ ஊருக்கு ஊர் ஜமாத்து பேசுது, நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க உட்காந்து அழுகணும். யாரா இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நீக்கிவை ஏழனு. இதுதான் உறவு முறைகள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தாய் தந்தையர்கள், அதுக்கு கீழே எடுத்துக்கொண்டா ஒரு தெருவாசிகள், தெருவுக்கு அடுத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊரு, ஊருக்கு பக்கத்துல டிஸ்ட்ரிக், அப்புறம் நாடு, இப்படி மாநிலம் நாடு அப்படின்னு போய் கடைசி ஒரு கட்டம் வரும்போது உலகமே ஆதமுடைய மக்கள், இதெல்லாம் நம்முடைய சந்ததிகள். ஏதோ ஒரு புறத்திலே ஒரு மனிதன் அடிபடுகிற போது அதை டிவியிலே பார்க்கும் போது இதையும் துடிக்கிறது. பாருங்க அநியாயங்க, மனித கொலைங்க, எப்படிங்க தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடகட அழுகுறாரு. கண்ணே தனியா உருந்து தாங்க பாருங்க, எப்படி அடிக்கிறாங்க, அப்படி வந்து கைகாலாம் உடந்து கிடக்குங்க. என்ன அநியாயங்க இது, அழுகிறாரா இல்லையா? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொந்தம்? ஏன் அழுகணும்? கண்கள் அழாவிட்டாலும் இதயம் அழுகிறது. ஏன்? இதுதான் உறவு முறை, இதுதான் ரவுண்ட் ஷிப். எல்லாம் இப்படி ஏற்படுத்தி வைக்கிறான். ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருவருடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இப்ப என்னாச்சு? இந்த அங்கீகாரங்கள், கணவன் மனைவி குழந்தை, இன்னைக்கு உள்ள வெஸ்டர்ன் கல்ச்சருங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர். அதுல என்னன்னு சொல்றாங்க, திருமணம் முடிக்காமலே நாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து. உலகத்துல ஒரு நியதி இருக்கு, கல்யாணம், அதாவது ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டார்கள் என்று சொன்னால் குழந்தை பிறக்கிறங்கிறது நியதி. அது நீங்க கல்யாணம் முடிச்சு அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, கல்யாணம் முடிக்காம இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா மூணாவது அவன் உருவாயிரும். அப்ப பல மேற்கத்திய நாடுகளில இதுக்கு என்ன அட்ரஸ் கொடுக்கறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறான் அவன்? என்ன செய்யறான்? நாங்கள் எல்லாம் கலாச்சாரத்தில ரொம்ப உயர்ந்தவர்கள், நான் இப்படித்தாயா இந்த பொண்ணோட வாழ்வேங்கிறான். அத்தாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருது, ஓடல, தட்டி விடுறான். இவன் அந்த பொண்ணை கூட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு வாழ்றான், குழந்தை பிறந்துருச்சு, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது, அந்த குழந்தையோட அந்த பொண்ணை விட்டு போயிட்டே இருக்கான். அந்த பொண்ணு பாக்குறா, இது என்ன முசீபத்து, இப்படி உன்னை தந்துட்டு போயிட்டான்னு சொல்லி அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு காப்பகத்தை விட்டு போயிட்டே இருக்கான். நடக்குதா இல்லையா? என்ன உறவு, என்ன நடக்குங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நிலைப்பாடு அங்க இருக்க முடியும்? ஒரு தாய் தந்தையர்ங்கிற உறவு அங்க இருக்க முடியுமா? அந்த பாச பிணைப்பு அங்க இருக்க முடியுமா? ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே உள்ள பெற்றோர்கள் என்ற உறவு அங்க இருக்க முடியுமா? எல்லாம் முறிஞ்சு போச்சு. சமூகத்தை பார்த்து அப்படி பிஞ்சு நஞ்சு போய் கிடக்கு. உலகமே காரி துப்புது. என்ன யாருமே தெரியல. 18வது வயசு இல்ல இருக்க புள்ள அல்லது +2 படிக்கிற பிள்ளைக்கு குழந்தை பிறந்தது, என்ன அது அநியாயமா இருக்கு? அதுக்கு பின்னாடி அந்த அத்தாக்கு அந்த அப்பாவும் யாரும் தெரிய மாட்டேங்குது. அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தா திருமணம் முடிக்காமலே பல உறவுகள், அல்லது ஒரு வயசுக்கு வந்தோட போடா அப்படின்ட்டு அப்பனை சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் பாட்டுக்கும். என்ன நடக்கு? ஒரு அதாவது ஒரு கல்ச்சர் இருக்கிறதா, ஒரு சமூக அமைப்பு இருக்கிறதா, நீதியே உடைக்கப்படுகிறது. அதை பார்த்து எல்லாரும் ஹைரான் ஆவறா. சிச்சி, இதெல்லாம் ஒத்தே வராது, இது உலக வாழ்க்கைக்கு தகுதியானதல்ல. அப்ப அல்லா இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சேர்ந்து வாழுங்கள் என்று நாம் எதை சொல்லி இருக்கிறோமோ அதை எல்லாம் யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலைமை தான் வரும். அவர்கள் தான் இவர்கள். இது 1வது கருத்து, மனிதர்களோடு இருப்பது. 2வது கருத்து, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வோடு சேர்ந்திருப்பது. எப்படிங்க அல்லாஹ்வு? அந்த கனெக்ஷன் ஒருத்தர் வெட்டினார் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ரிசல்ட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நியதி இருக்குல்லவா. இன்னைக்கு அந்த ஜும்மா பள்ளி ஆசல்ல அசருக்கு பின்னாடி ஒரு பயான் நடந்துச்சு. ஒரு மூலவி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்குரேர் பள்ளி ஆசல்ல, சும்மா போயிருந்தேன் அங்க உட்கார்ந்துருந்தேன். அவர்கள் சில அழகான கருத்துக்கள் அந்த இடத்துல எடுத்து வைத்தார்கள். அதாவது அல்லாஹு நாயம் சல்லா வலை வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தார்கள். சொல்லும் போது சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் இப்படி ஒரு துவாவை கேளுங்க, அல்லாஹும் இன்னி அசலு கஹுப்ப உதவி செய்ய இப்ப என்ன நடக்க போது அப்படிங்கிறதுக்கு அதுல பதில் சொல்லும் போது சொன்னார், ஹதீஸ்களில் வருகிறது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதரை அல்லாஹு பிரியப்பட்டு விட்டானோ உடனே தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மனிதரை நான் பிரியப்பட்டு விட்டேன், நான் சொன்னதற்காக வேண்டி நீங்களும் பிரியப்படுங்கள். நீங்கள் பிரியப்பட்டது மட்டுமல்ல, உடனே சொல்லுங்கள் இந்த மலக்குகள் எல்லாம் அவர்களும் பிரியப்பட வேண்டும் என்று பிரகடனப்படுத்துங்கள். அந்த மலக்குகள் மட்டும் பிரியப்பட்டால் பத்தாது, உலகத்திலே பிரகடனப்படுத்துங்கள், மனிதர்கள் எல்லாம் அவர்களை பிரியப்பட வேண்டும், உலகத்திலே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் அவரை பிரியப்பட வேண்டும். சொல்லுங்க உடனே. உடனே டமார் அடிக்கப்படுது அங்கே இருந்து. உடனே ஃபர்ஸ்ட் அதை கேட்கக்கூடிய அந்த அரிசை தாங்கி இருக்கக்கூடிய மலக்குகள் அவர் மீது பிரியம் வைக்கிறார்கள். மொய்தீன் பாய் மேல அல்லாஹ் பிரியப்பட்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரியம் வைக்கிறார்கள். மலக்குகளினுடைய அரிசிகள், அந்த இதை சுமந்திருக்கக்கூடிய அரிசை சுமந்திருக்கக்கூடிய மலக்குகள் பிரியம் வைக்கிறார்கள். முழு மலக்குகளும் பிரியம் வைக்கிறார்கள், மனிதர்கள் பிரியம் வைக்கிறார்கள், எறும்பு பிரியம் வைக்கிறது, மீன் பிரியம் வைக்கிறது, உலகத்திலே இருக்கக்கூடிய நடக்கிற ஊறுகிற நிற்கிற எல்லா பொருட்களும் அவர்கள் மீது பிரியமாகி விடுகிறது. யாரு சொன்ன கனெக்ஷன்? யாரையாவது சில பேரை போய் பார்த்தா எப்ப பார்த்தாலும் கச்ச கச்சன்னு ஒரு கூட்டம் அவரை அரிச்சுக்கிட்டே இருக்குங்க. காசு கொடுத்து யாரையாவது அப்படி வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஏய் நாலு பேர் என் பின்னாடியே நின்றுட்டு இருக்கணும், எப்ப பார்த்தாலும் நான் டீ வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு யாரையா நீ கேட்க? ஏ ஓடா, அப்படியே பின்னாடி வந்தாலும் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆளை பத்தி தெரியாதா சிறக்கலாம் சொல்றேன் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் உதவாத அவன் போய் வத்திய வச்சுட்டு போயிருவான். பார்ட்டி இப்படிலாம் போயிட்டு இருக்கேன் கனெக்ட் பண்ணிக்க கவுத்துற ஆளை. ஆனா அந்த பிரியம் இருக்கிறதே ஹாலிசான பிரியம். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு மீது கோபப்பட்டு விட்டான் என்று சொன்னால் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீது கூப்பிட்டு சொல்கிறான், அவர் மீது நான் கோபப்பட்டு விட்டேன், ஒதுக்குங்க. நான் மலக்குகளுக்கு சொல்லுகிறார்கள், மனித கோடிகளுக்கு சொல்லப்படுகிறது, உலகத்திலே உள்ள எறும்பு மீன்கள் எல்லாம் அவரை வெறுத்து ஒதுக்கி விடுகின்றன. அவர் பேசினா சண்டை தான் வரும், சிரிச்சாலும் கூட சண்டை. சில பேர் சிரிச்சாலே சண்டை வருங்க பாதிரியா துணியால, காரணம் தெரியாது. ஏன் அந்த மனுஷன் சிரிச்சான்னா அதுக்கு என்னயா பிரச்சனை? நம்ம மண்டையை உடைச்சுக்கிட்டு இருப்போம். இது இங்குள்ள தொடர்பு கிடையாது, எங்கிருந்தோ வருகிற தொடர்பு. அப்போ இதையும் ஒரு மனிதன் உடைக்கிறான், இதை என்ன செய்யறான், இந்த உறவையும் உடை தெரிகிற போது அந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட விளைவுகள் வருகிறது. பின்னாடி விளைவு எல்லாம் சொல்றான். அப்போ இந்த நேரத்துல என்ன, இப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருந்தி வருந்தி நாம் இந்த சபைகளில் அடிக்கடி சொல்லுகிற பழக்கம் கடல் கடந்து வந்திருக்கிறோம், யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற தைரியத்திலே சகோதரர்களை தயவு செய்து அப்படிப்பட்ட பணிகளிலே ஈடுபட்டு விடாதீர்கள். என்னையவையா கேட்க முடியும் அப்படின்ட்டு தெனாவெட்டில் தோல் தெனவுல ஒரு 20,000 கிடைச்சிருச்சுங்கிற அந்த பெருமையில போயிடாத, பிடிக்கப்படுவாய். சும்மா லேஸ் மாசான காரியம் அல்ல. அப்போ இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி போக வேண்டும் என்ற வழியே தெரியல, எப்படி போகணும் வழி தெரியல. அவன் பாக்குறான் அதே சூப்பரா இருக்கு, இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துக்கிட்டு அடிபொலியா இருக்கு, நாளைக்கு ஒரு மேட்டர் கிடைக்கும், முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ரெண்டு உலக சாலி எல்லாம் என்ஜாய். என்ஜாய்க்கு அர்த்தம் சொல்லும் போது சொன்னாங்க, எந்த விஷயம் மனிதனுக்கு இதயத்திலே நிம்மதியை தருகிறது அதுக்கு பேர் தான் என்ஜாய். என்னங்க என்ஜாய்மெண்ட் இருக்க உலகத்துல இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படக்கூடிய அதுதான் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிற வார்த்தை யாரு கண்டுபிடிச்சாலும் தெரியல, ஆனா உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலிருந்தும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த என்டர்டைன்மெண்ட் ஆகிப்போச்சு. எல்லா விஷயத்துக்கும் அவர் பெரிய கிளவிலேருந்து ஆரம்பிச்சு என்ன செய்யறாங்கன்னா, சின்ன 3வது படிக்கிற பயலுக்கு கூட என்டர்டைன்மெண்ட். எனக்கு ஏன் என்ன, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ அம் இன் என்டர்டைன்மெண்ட். என்ன என்டர்டைன்மெண்ட் யா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு மாதிரி தேடுறாங்க. இன்னைக்கு நம்ம வயசுல எடுத்து இங்கிருந்து துபாயில வந்து உளுந்து கிடத்துக்கிட்டு இருக்கமே, இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க பணம் தேடுறதுக்கு? பணம் தேடினா இவர் என்ன நினைக்கிறார், எனக்கு நிம்மதி கிடைச்சிருங்க, பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அது இல்லாம வாழ முடியாது. இருக்கு நீ பாட்டுக்கு பைத்தியாரத்தனமா கோட்டப்பள்ளியில உட்காந்து என்னத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிய, வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க. சரியத்தினுடைய சட்டம்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து, இப்ப காசு எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கறது மட்டும்தான். சரி பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னால துபாயில 20 வருஷம் 25 வருஷம் கொடி கட்டி பறந்தவங்களை பாருங்க, காசு கோடி கோடியா சம்பாரிச்சு கூட கட்டி பெரிய கார்கள் பங்களாக்கள் எல்லாம் மெட்ராஸ்ல வாங்கி போட்டவங்க எல்லாம் நிம்மதியா இருந்தாலா? இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் வரையும், காசை தேடி மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு அளவு வரையும். ஓரளவு காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யுதுன்னா இவனை துரத்து துரத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க கூடாது, பெருங்கஷ்டம். அளவோட எந்த ரிஸ்க்கு நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கதோ அது ஹலாலான முறையிலே சரியான முறையிலே கண்ணியத்தோடு எனக்கு வந்து விட வேண்டும், நல்லாட்ட துவா கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிலே வருகிறது, வலம் யம்லு ஃபாஹு இல்லத்துரா, ஒரு மனிதனுக்கு ஒரு தங்க ஓடை கொடுக்கப்பட்டால் ரெண்டு வேணுமா? அட தங்க ஓடடா, நீ ஆயுசு முழுக்க நீ சும்மா உட்காந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், உன் சந்ததிகள் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அல்லா ஒரு தங்க உடைய கொடுத்துட்டா கூட கொஞ்ச நாள் இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அப்புறம் யோசிப்பான், இதை ரெண்டாக்குன்னா என்ன வழி, இதை இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எப்படி ரெண்டு ஆகும் சொல்லிட்டு சொன்னாங்க. வலம் இந்த மனிதனுக்கு மண்ணை தவிர வேறு எதையும் வாய மூடாதுங்க, இவனை மண் அள்ளி ஒரு குத்து வாயில் அள்ளி போட்டு கபரில் இறக்க வேண்டாம். நிம்மதி கிடைச்சா? நிம்மதி இதா கிடைச்சா? வேற அதே மாதிரி பல பல என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு உள்ள அந்த வாழ்க்கையில, அதே மாதிரி இந்த கேஷுவல் ட்ரெஸ் அப்படின்னு இருக்கிறத இன்னைக்கு ரொம்ப உலகத்துல ரொம்ப பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்லயே ரொம்ப, அதாவது நம்ம கேஷுவல் ட்ரெஸ்ஸுக்கு தான் காசு கூட உலகத்துல. ஏதாவது ஒரு ஷாப்பிங் சென்டர்ல போய் பாருங்க, நம்ம போடுற ட்ரெஸ் இருக்க 10 ரூபாய்க்கு சட்டை கிடைக்கும், 10 ரூபாய்க்கு சட்டை. இந்த இந்த சட்டியை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரத்துல, அது எவ்வளவு 25 ரூபா 30 ரூபாங்க, அது 50 ரூபா வரையும் போகுது, 100 ரூபா வரையும் போகுது. சாதாரண சட்டி நம்ம ஊர்ல போனா வேஸ்ட் துணியை பூரா வச்சு கூட ஒரு சட்டி தச்சு தந்துருவான் அது எவ்வளவு பெருசு. ஆனா அதை போட்டு அதை போட்டுக்கிட்டு நம்ம ஊர் பிள்ளையில சில பேரை கூட பார்த்தேன், தமிழ்நாட்டு பிள்ளைய இதை போட்டுட்டு இங்க அப்படியே என்னமோ இப்பதான் வந்து அப்படியே பிறந்து இப்பதான் துணியால விழுந்துட்ட மாதிரி அதை போட்டுக்கிட்டு வேக வேகமா. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நான் கேக்குறேன், நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா இதை போட்டு உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நீ நடக்கணும், கல்லால மட்டுமா அடிமா. நான் வந்து நான் கல்ச்சர்லயே ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொன்னா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இதை மாட்டிக்கிட்டு அவர் எப்படி நடந்து போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு வைத்தியாரேன். இப்ப இதுல உனக்கு வந்து சுகம் கிடைச்சிருச்சா, கிடைக்காத ஓ நாட்டுல போய் உன்னால மாட்டி பார்க்க முடியலையே, அந்நிய நாட்டுல வந்து நான் அப்படி தெரியணும் எப்படி. இங்க வந்து நீ அதையும் கழிச்சு விட்டு போனாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால எப்படி வேணாலும் தெரிஞ்சு கண்டு விட்டான். அப்ப அந்த கேஷுவல் வேறு இருக்கிறது, அதுக்கு இந்த உலகம் கொடுக்கிற மரியாதை தனி மரியாதை, காசு கூட. அப்போ இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த திருப்பமும் அந்த சைடு தான் இருக்கு எல்லாம் ஏதோ. அப்ப அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இந்த மனிதருக்கு நிம்மதியை தருகிறதால கிடைக்கல. கடைசியில என்ன பண்றான், எதுவுமே கிடைக்காத போது ஊசியை போட்டுக்கிறான், மயக்க ஊசி போட்டு அப்படியே நிம்மதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் வந்து முடிச்ச உடனே உடம்பு வசதி வலி, அப்புறம் எப்படி ஊசி போடலாம்னு தோணுது, திரும்ப ஊசியை போடுது. இது பேரா நிம்மதி? அல்லாஹ் சொல்றான், அலா விதிக்கிறில்லாஹி தத்துமைன்னல் குலூப், அட பைத்தியாருடைய காசு பின்னாடி, சொத்து பின்னாடி, சுகங்களினுடைய பின்னாடி, பெருமையின் பின்னாடி, எனக்கு இருக்கிற பதவி என்ன, நான் எம்டி, உன்னுடைய உன்னுடைய வெளிப்பாடுகளின் பின்னாடி தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு காலத்திலும் கிடைக்காது, இன்னும் போனா இதுக்கு மேல ஒரு பதவி இருக்குமான்னு தேடும் நப்சு, நப்சு அடக்க முடியாது. அலா விதிக்கிறில்லாஹி தத்துமைன்னல் குலூப், ஆனா தனியா உட்கார்ந்து அல்ல அல்லன்னு சொன்னா அப்படி மண்டியிட்டு உனக்கு முன்னால் மடங்கி விடும். நீ உட்கார்ந்து இருக்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் ஆயிரம் ஆயிரம் சுகங்களை நீ அந்த இடத்துல அனுபவித்துக் கொண்டிருப்பாய், இதான் வித்தியாசம். அப்போ டைம் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் மாற்று. அப்போ இந்த இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம தொடரலாம். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள் இப்படி போய்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கென்று சில விஷயங்களை நாம் நிர்ணயித்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு ஊர்ல போய் பார்த்தேன், நான் போயிருக்கப்ப எக்ஸாம் முடிஞ்சிருந்துச்சு, பிள்ளையெல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் வாப்பான்னு கூப்பிட்டு. இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் மகரிபுக்கு பின்னாடி தெருல பிள்ளைய என்ன விளையாடிக்கிட்டு இருக்கும், எங்குள்ளாம் பெரிய கோஷ்டி, ஒரு காலத்துல பம்பரம் வரும், ஒரு காலத்துல கிட்டுப்புள்ளி வரும், கோடு தெருவே ஒரு 11 மணி. இப்பெல்லாம் வந்து பகல்ல பார்த்தாலும் சரி, நைட்ல பார்த்தாலும் சரி, மயான கரை, ஒரு பிள்ளைய வெளியே வரதில்லை. எல்லாம் என்ன எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கான்னு அவங்க டிவி பார்த்துக்கா 24. அந்த முசீபத்து என்ன செய்யுதுன்னா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வளைச்சு தனக்கு முன்னாடி உட்கார வச்சிருது. ஒரே ஒரு நாள் அதை பார்க்காம யாராவது இருக்க முடியுமா, அக்ரிமெண்ட் போட முடியுமா? நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு மகரீப்ல இருந்து நாளைக்கு மகரீப் வரையும் டிவியை திறக்கிறதே இல்லைன்னு மூடி வச்சு பாருங்களேன். நேரம் ஆயிரம் எவ்வளவு நேரம் கிடைக்கும், உங்களால என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு துவைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல அஜர்த்து, குரான் ஓதுறதுக்கு நேரம் கிடைக்கவே இல்லை அஜர்த்து, நாங்க அங்க போறதுக்கு நேரம் ஏன் கிடைக்கல? நீ பைத்தியாரத்தனமா இந்த சீரியல் அடிபொலியா இருக்கு நீ உட்கார்ந்து இருந்தா ஓ தப்பு. ஒரு நாள் டிவியை மூட்டை கட்டி வச்சு பாருங்க, உங்களுடைய முழு டயத்தையும் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு அதுக்கு பின்னாடி, அப்ப வாலிபர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார்களே அந்த பெற்றோர்களை சொல்லணும், என்னையா பண்றேன் உங்களை. நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நம்முடைய குழந்தைகளுடைய நேரங்கள் அங்கே எப்படி செலவழிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நிஅமத்தானி அதீமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹது வல் ஃபராஹ். அழகாக சொன்னார்கள், இந்த காலத்திலே ஒவ்வொரு வீட்லயும் எழுதி போடப்பட வேண்டிய வாசகம் ஹதீஸ்ல வருது, இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிஅமத்தானி அதீமத்தானி, மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய ரெண்டு அருட்கொடைகள். அதுக்கு தான பள்ளியாசில உட்கார்ந்து ஓடோடி கேக்குற, ரப்பே உன்னுடைய நிஅமத்தை எனக்கு செய், என்ன நிஅமத்து? அல்லாஹ் சொன்னா ரெண்டு நேமத்து, பெரிய நேமத்தை நான் கொடுத்தேன், அத திரும்பி பார்த்து போட அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சொன்னா நேமத்தானி அபீமத்தானி கதி மகபூனுன் ஃபீஹிமா கதீரும் மினனாஸ், அதிகமான மக்கள் அதை தூக்கி எறிஞ்சிட்டு செருப்பால உதச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னு கேட்டா, அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, நல்ல உடல் ஆரோக்கியமான நிலையையும், அதே மாதிரி ஃபராக் என்று சொன்னால் ஓய்வு நிலையையும் நாம் தந்தோம். நல்லா தூங்கினான், நல்லா இருக்கான், என்னைக்கு நோய் பிடிச்சிருச்சு நைட்ல தூக்கம் வரல அப்படின்ன உடனே வேலையில என்ன அல்லா என்ன பார்க்க மாட்டேங்க, என்னடா நல்லா இருக்க வரையும் உன்னை நம்ம எப்படியும் வச்சிருந்தோம், எவ்வளவு சிகத்து ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தோம், எவ்வளவு ஓய்வு நேரங்களை தந்திருந்தோம், ஒன்னலையும் நம்மள பார்க்கல, இப்ப நம்ம ஒன்ன பார்க்கல, இப்ப நம்ம என்ன செய்வேன். பணி செய்ய முடியாது. அப்போ இவ்வளவு விஷயங்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்குவோம். ஹஸரத் உங்க வேற வந்து பார்த்துட்டாக. அதனால நம்ம சபை இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள் போன வாரம் சொல்லப்பட்டுச்சு, ரமலானுக்கு நம்ம தயாராகணும். எப்படி செய்யறதுன்னு பல பேருக்கு தெரியல. அஜரத் இந்த ஒரு வாரமா நானும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் அஜரத், ஆனா சக்சஸ் ஆகவே ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கு, ஓதணும்னு நினைச்சேன், சுபு தொழணும்னு நினைச்சேன், கரெக்டா டயத்துக்கு எந்திரிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா வந்து அது சரியா பண்ண மாட்டேன், ஏன் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்னையா பிரச்சனை, போயும் கேட்க முடியாது, ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு, என்னத்த போய் கேட்கறது. அதுல ஒரே ஒரு பிரச்சனை தான், அந்த முள்ள எடுக்காம என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சாக்கடையில ஐஸ் கட்டிய போட்டு 1000 தடவை தண்ணியை ஊத்தினாலும் அது சாக்கடைக்குள்ளதான் கிடக்கும். அதனால கொஞ்சம் வித்தியாசம் தூக்கி அப்படி மேல போட்டு அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டிய நம்ம தபலீக் ஜமாத்து சகோதரர்கள் உதாரணம் சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதனால அந்த விஷயங்கள் எதெல்லாம் நாம் போன வாரம் சொன்னோமோ அதையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-2 ரகாயத்து தௌபா நஃபி, 2-2 ரகாயத்து அந்த நீயத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் 2 ரகாயத்து தௌபா நஃபிலே வலியாத்துல உட்கார்ந்து தொழுதுட்டு அழணும். அழுதுட்டு அதிலே 3 முக்கிய விஷயங்கள் இருக்கிறது, அதை செஞ்சாதான் அடுத்த கேட்டகரிக்கு போக முடியும் என்று சொல்லி முடிக்கிறேன்.